ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அப்பர் சுவாமிகள் நான்காவது திருமுறை திருக்கொண்டீச்சரம். இந்த திருக்கொண்டீச்சரம் என்று சொல்லக்கூடியதிலே இந்த ஆன்மாவானது எந்த நிலையிலே இருக்கிறது என சொன்னால், மாயையிலே மயங்கி நம்மை வந்து யார் இயக்கிக் கொண்டிருக்கிறார் என சொன்னால், ஒருவனுக்கு ஒரு இடமா இருக்கலாம், சமயத்தில் ரெண்டு அதிகாரிகளுக்கு மத்தியில் அகப்பட்டு ஒருவனும் ஒரு இன்னல் படுவது உண்டு. ஆனால் நம்மை அதிகாரம் செய்து நம்மை அடிமைப்படுத்த 96 பேர் நம்ம உடம்புக்குள்ள கிடக்கிறாங்க. 96 பேர் யாரெல்லாம்? 36 தத்துவங்கள், 60 தாத்துவியங்கள், இதில் அகப்பட்டு இருக்கின்றேன் என்று இந்த உயிரினுடைய நிலையினை அப்பர் சுவாமிகள் கூறுவதை அழகாக சொல்லி காட்டுகிறார். பொக்கமாயின்ற பொல்லா புழுமிடை முடைக்கொள் ஆக்கை, பொக்கமாய் நின்ற பொல்லா புழுமிடை முடைகொள் ஆக்கை, தொக்கு நின்று ஐவர் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று 5 பேர் இருக்கிறான். 96 துயக்கம் செய்ய, 96 பேர் மிக்கு நின்று இவர்கள் செய்யும் வேதனைக்கு அலந்துவோனேன். கருவிலே இருக்கின்ற பொழுது உன்னை நினைந்து நான் கதிவிரவே நினைச்சு வந்தது. ஆனா இங்கே 96 பேர், இந்த 5 பேர் நம்மளோட பக்கத்துல இருந்து அதிகாரம் பண்றான். செக்கரே திகழமேனி திருக்கொண்டீச்சரத்துடானே. ஆகையினாலே இந்த 36 பேர்களிடம் இந்த ஆன்மா பட்டிருக்கிறது. வேதனைக்கு அலந்து போனேன் என்று அழகாக உயிரினுடைய நிலையை அப்பர் சுவாமிகள் கூறுவதை இங்கு எடுத்துக்காட்டி இருக்கிறார். ஒரு உண்மை தெரிந்து கொள்ளணும், அப்பர் சுவாமிகள் என சொல்லுகின்ற பொழுது இந்த அப்பர் என்ற சொல்லாட்சி திருமுறையிலே எங்கே வருகிறது? அப்பர் என்பதற்கு 2 பொருள் உண்டு. அப்பு என்கின்ற அந்த கங்கையை தாங்கியவர் அப்பர், அப்பன் என்று பொருளாகும். இன்னொன்று, அப்பர் என்பது தூய தமிழ் என்னவென்று சொன்னால் தந்தை என்பதிலே வரும். ஆனால் அப்பர் என்பதை திருமுறையிலே எங்கே வருகிறது என சொன்னால், தலைவன் என்ற பொருளிலே, எஜமானன் என்ற பொருளிலே வருகிறது. இந்த அப்பர் என்ற சொல்லினை திருமுறையிலே கையாள்பவர் அப்பர் சாமிகள் தான். திரு கொண்டீச்சரன் அந்த திருப்புகலூர் பதிகத்தில் சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய உடம்புக்குள்ளே 96 தத்துவங்கள், 36 தத்துவங்கள், 60 தாத்துவங்கள் சேர்ந்து என்னை தலைவன் போல் இருந்து என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே என்னால் இதை தாங்க இயலவில்லை என்று அப்பர் சுவாமிகள் அந்த திருப்புகழு பதிகத்தில் சொல்லி காட்டுகிறார். 30 எவ்வளவு? 96. 30 இடுகுறம்பை அப்பர் போல் ஐவர் வந்து, அப்பர் தலைவன் போல அவன் வந்து, அப்பர் போல ஐவர் வந்து, ஏற்கனவே 36, இப்ப ஐவருக்கெல்லாம் தலைமை தாங்குவதை போல 5 பேர்கள், அப்பர் போல் ஐவர் வந்து அது தரு இரு விடு என்று ஒப்பவே நலியலுற்றார் உரியுமாறு அறிய மாட்டேன் செப்பமே திகழும் மேனி திருப்புகலூர் அணியே. ஆக இந்த ஆன்மாவுடைய நிலை என்ன? 96 தத்துவங்களுக்குள்ளே அங்கு அடைபட்டு கிடக்கிறது. இந்த ஆன்மாவானது 5 புலன்களுக்கு அங்கே அடிமையாக இருக்கிறது என்பதை இங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து அருமையான ஒரு பாடல், இந்த உயிரானது எப்படி இருக்கிறது என சொன்னால், இந்த பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு அல்லல் ஒருவரை அடுத்த திருப்பாட்டாக சுந்தரமூர்த்தி நாயனார் அருள் செய்திருக்கின்ற அந்த திருவிடை மருந்தூர் பதிகத்திலே உள்ள ஒரு திருப்பாடலை இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். கழுத்திலே அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருப்பாடல், ஐவகை ஐயர் அவராகி, ஐவகையர் ஐயர் அவராகி. இந்த ஐயர் என்ற சொல்லுக்கு, ஐ என்பதற்கு தலைவன் என்ற பொருள், என் ஐ முன் நில்லன் மின், இந்த 5 பேர்களும் எனக்கு தலைவன் போல் வந்து ஆட்சி செலுத்துகிறார்கள். ஐவகையர் ஐயர் அவராகி, ஐயர்னா தலைமை பெற்று, ஐவகையர் ஐவர் அவராகி ஆட்சி கொண்டு ஒரு கால் அவர் நீங்கார். அதான் ரொம்ப முக்கியம். இந்த ஐ போல வேடர் எடுத்து அகப்பட்டு கொண்டிருக்கின்ற இவரை ஆன்மா மீள முடியாது துடிக்கின்றது. அவ்வகையர் வேண்டுவதானால் அவர் அவர் வழி ஒழுகி நான் வந்து செய்வகை அறியேன். கையொன்று செய்ய விடியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய் ஒன்று வஞ்சக நான் ஒன்று பேச. ஒவ்வொன்றும் அதன் பக்கத்திலே இருக்கிறது. ஒரு உல குற்றம் அதனில் வான் முதலைகள் ஐந்து. அப்படி சொன்னீர்கள் முதலை வந்து ஒருவரை பற்றும் தப்ப விடாது தன்போவில் இருக்கும். ஐந்து முதல்களை பற்றி ஐந்து திசிக்காக இருக்கன்னா அந்த அவன் என்ன ஒரு நிலைமையில் இருப்பான் என்பதை சிந்திச்சுவான். இதைத்தான் செல்வகை அறியே சிவதோகா தீவனா சிவனே எரியாடி எவ்வகை எனக்கு வகை அருளா இடை மருதூரை எந்தை பிரானே. நான் எந்த விதத்திலே இதிலிருந்து மீடுவேன் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். அப்ப இதனுடைய பொருள் என்ன? இந்த ஆன்மாவானது ஐம்புரர் வேட நிலத்தை அகப்பட்டு அது மீள முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கின்றது என்பதை சொல்லி காட்டுகிறார். அடுத்து அருமையான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஆறாவது திருமுறையிலே வருகின்ற திரு கொண்டீச்சரம் ஒரு பதிகம். வரையிலே புலன்கள் ஐங்கும் வரையிலேன புலன்களை அடக்க இயலவில்லை. வரையிலேன் புலன்கள் ஐங்கும் வரையிலா பிறவி மாய வரையிலா பிறவி. இந்த புலன்களை அடக்காத காரணத்தினாலே அளவற்ற பிறப்புகளை அடைகின்றேன். குறையிலே அடங்கி நின்று புறப்படும் வழியும் காணேன். இந்த உடம்பில் இருந்து இந்த உயிர் போகின்ற வழியும் எனக்கு தெரியவில்லை. அறையிலே மெழிலும் நாகத்து அண்ணனே அஞ்சல் என்னாய் திரையுளாம் படனவேலி திரு கொண்டீச்சரத்துடானே. அதனாலே இந்த ஐம்புலர் வேடரிடத்தே இருந்து நீர்தான் என்னை காக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த ஐம்புலர் வேடம் என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது? அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி. மெய் வாய் கண் மூக்கு செவி என்று இருக்கிறது இந்த ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்கள் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொன்று யமனாக அமைகிறது. பதினொன்றாம் திருமுறையிலே பட்டினத்தடிகள் கோயில் நான்மணி மாலையில சொல்லி காட்டுறார். இந்த விட்டில் இருக்கிறதே சுடலிலே சென்று விழுந்து ஏதோ பொருள் என நினைந்து அந்த விட்டு சுடலிலே சென்று விழுந்து அது கண்ணாகி இந்திரத்தியால் அணிகிறது. அசுனமா என்று சொல்லக்கூடிய ஒரு விலங்கானது தன்னுடைய காது யமனாகி அது விழுகிறது. இதெல்லாம் செய்து நிறைய இருக்கு. நம்ம கலாவாசத்தை பற்றி இதை மீண்டும் சொல்றேன். அதாவது இந்த அசுனமா விலங்கு இசையை நன்றாக கேட்கும். ஆனால் பறை ஓசை துடி ஓசை போன்ற வல்லோசையை கேட்டால் உடனே உயிர் போய்விடும். அதனுடைய உடல் அமைப்பு அப்படி, கால் அமைப்பு அப்படி. வல்லோசை கேட்டால் உயிர் போயிடும். எனவே லட்சணமா காதியமனாக இருக்கிறது. வண்டானது தன்னுடைய மூக்கினாலே மலரிலே இருக்கிற மனத்திலே விழுந்து தேனை முகர்ந்து மயங்கி அந்த மலருக்குள்ளேயே விழுந்து இதழ்கள் விடப்பட்டு அது இறந்துவிடுகிறது. மீனானது தூண்டி உள்ளிலே இருக்கின்ற அந்த சிறு புழுவிற்கு ஆசைப்பட்டு நாக்கினாலே அது சிக்கி அது அழிகிறது. யானையானது ஸ்பரிச உணர்ச்சியினால் அது இறக்கிறது. இதை பதினொன்றாம் திருமறையிலே கோயில் நான்மணி மாலையில பட்டத்தார் பற்றி காட்டுகிறார். மின்னு விளக்கத்து விட்டில் போலவும் ஆசையாம் பரிசத்து யானை போலவும் ஓசையின் விழிந்த புல்லும் போலவும் வீசிய மனத்தின் வண்டு போலவும் வளைவாய் தூண்டிலின் உள்ளிரை விழுங்கும் பன்மையின் போலவும். இப்படி ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு புலன்கள் பகை. ஆனால் இந்த அஞ்சுமே சேர்ந்து பகையானது மனுஷ ஒருத்தன் தான். அதனாலே தான் என்னாலே மீள முடியவில்லை என்று நம்முடைய அப்பர் சுவாமிகள் இங்கே அந்த அருமையான ஒரு விண்ணப்பத்தை இங்கே வைத்து காட்டுகின்றார். அடுத்தபடியாக நம்முடைய அடுத்த திருப்பாடலானது, அதாவது வரையிலேன் புலன்களைந்தும் என்ற பாடலுக்கு அடுத்தது கழுத்திலேன் என்று தொடங்குகின்ற அருமையான ஒரு பாட்டு. அப்பர் சுவாமிகள் நான்காவது திருமுறையிலே திருவதியை வீரட்டத்திலே வரக்கூடிய இந்த அருமையான ஒரு பாடல். கழுத்திலேன் காம வெண்ணோய் காதன்மை என்னும் பாஷம் ஒழித்திலேன் உண்கண் நோக்கி உணர்வெனும் இமை திறந்து விழித்திலேன் வெளி தோன்ற வினை எனும் சரக்கு கொண்டேன் அழித்திலேன் அயர்ந்து போனேன் அருகை வீரட்ட நீரே. அதாவது எல்லா பொருளுக்கும் குணம் குணி என்று ஒன்று உண்டு. சிவபெருமானிடம் அங்கே குணமாக இருப்பது அங்கே ஈச்சை கிரிய ஞானம். அந்த குணம் சிவத்திடம் இருக்கிறது. உயிர்களிடமும் இந்த இச்சை கிரிய ஞானம் இருக்கிறது. உயிர் குணி குணம் இச்சை கிரிய ஞானம். ஆனால் அதில் தொழிற்படாதபடி இந்த உயிரானது ஆணவமனத்தால் அங்கே மூடப்பட்டிருக்கிறது, மாயில் அமிழ்த்தப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன செய்தல் வேண்டும்? இறைவன் ஏன் இந்த உடம்பை கொடுத்திருக்கின்றான்? அங்கே உடம்பு ஞானம் என சொல்லக்கூடிய அந்த அருமையான ஒரு கண்ணினை திறந்து பார்த்தால் என்னாகும்? அந்த உள்ளிருக்கின்ற அந்த உணர்வெனும் இமை திறந்து வெளியிலே இருக்கின்ற கண் புறப்பொருளை காட்டும். ஆனால் நம்முள் இருக்கின்ற நிலைமையினை, உண்மையினை, ஞானத்தினை காட்டுவதற்கு நமக்குள் ஒரு இமை திறந்து காணுதல் வேண்டும், உட்கண் வைத்து நோக்குதல் வேண்டும். அந்த உட்கண் வைத்து நோக்காத காரணத்தினாலே நான் இன்னும் பிறப்பு இறப்பிலே அகப்பட்டு கிடக்கின்றேன் என்று சொல்லி காட்டுறார். எனவே இறைவனானவன் நமக்கு புறக்கண்ணே கொடுத்ததை போல அகக்கண் ஒன்று இருக்கிறது. அது ஞான நோக்கு. அந்த ஞான நோக்கு நான் இன்னும் திறக்கவில்லை. எனவே உன்னிடம் ஞான நோக்குக்கு உரிய அந்த சாதனம் உள்ளது. அந்த ஞான நோக்குக்குள்ள கண்ணை திறந்து வார் என்று கூறுவதை போல சொல்லி காட்டுகிறார். உணர்வனும் இமை திறந்து இந்த செய்தியை அப்படியே நம்முடைய திருமுறை சொல்லுவார். முகத்திலே கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திலே கண்கொண்டு காண்பது என்ன? அகத்திலே கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். அதனாலே நகக்கண்ணை வைத்து நாம் திறந்து காணுதல் வேண்டும் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து இந்த ஆன்மாவாகிய நாம் எதற்கறிய இந்த பிறவியை பெற்று நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த மாயையிலே சிக்கி மேலும் வரக்கூடிய பிறப்புக்கு விதையை ஈட்டிக் கொண்டிருக்கிறது இந்த ஆன்மா. அதைத்தான் மாட்டினேன் மனத்தை முன்னே மறுமையை உணரமாட்டேன். மறுமையை உணராமல் மனத்தை மாட்டினேன். மாயாபோகங்களிலே என் மனதை போய் நான் செலுத்தி விட்டேன். மாட்டினேன் மனத்தை முன்னே மறுமையை உணரமாட்டேன். மூட்டினான் முன்னை நாளே முதல்வனை வணங்க மாட்டேன். பாடியில் நாய் போல் நின்று பற்றதாம் பாவம் தன்னை ஈட்டினேன். களைய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே. ஆகையினாலே நான் இந்த மாயையிலே சிக்கிக் கொண்டு மேலும் மேலும் வினையினை ஈட்டுகிறேன். இந்த உயிர் எந்த நிலையே இருக்கிறது? அங்கே இருவினையொப்பு மரபரிவாகும் சத்திரியமாகும் எய்துவதற்காக மாயில் அமிழ்த்தப்பட்டது. ஆனால் இது மாயையிலே மனத்தை மாட்டி அது எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றது, மேலும் மேலும் பிறப்புக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றது. இதைத்தான் அழகாக சொல்லி காட்டினார் நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சொக்கநாதன்பாலை சொல்லி காட்டுவார். உன்னை சிங்காரித்து உன்னழகை பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன். பார்க்க வேண்டிய உன்னை பாராமல் இந்த மாயாவாரிய பொருளிலேயே நான் நோக்கம் கொண்டு இடர்பட்டேன். இந்த வார்த்தையை கவனிக்கணும். குருஞான சம்பந்தர் இவ்வளவு நுட்பமா சொல்ற, உன்னை சிங்காரித்து உன்னழகை பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன். ஏன்? பொன்னை அறிவை அறையே நினையும் அன்பிலே இருக்க உன் தாள் தருவையோ சொக்கநாதா. ஆகையினாலே இந்த பொன்னை அறிவையரையே நினைக்கின்ற இந்த போகப் பொருள்களில் மாய காரியங்களிலே என்னுடைய மனத்தை நான் செலுத்தி நான் என்ன செய்து விட்டேன்? நான் மேலும் பிறப்புக்கு வழிவகுத்து விட்டேன் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை சொல்லிக் கொடுங்கிறேன். திருமுறைகளிலே நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என்று ஞானாசிரியன்மார்கள் கூறுவார்கள். இப்போ இந்த இடத்திலே மாட்டினேன் மனத்தை மாட்டினேன்கிறார். மாயிலே மனம் வைத்தேன் என்றால் உடனே அப்பர் சுவாமிகள் மனமானது இதிலே பதிந்திருந்தது என்பது பொருள் அல்ல. எப்பொழுதுமே ஞானாசிரியன்மார்கள் உலகோர் குற்றத்தை தன்மேல் ஏற்றி சொல்வார்கள். மணிமாசேபுரத்தில் சொன்னார், கையலார் மையலிலே தாழ்ந்து விட கடலினார். அப்போ தையலார் மையம் தாக்கியதன் பொருள் எடுத்துடக்கூடாது. ஞானாசிரியன்மார்கள் ஒரு குற்றத்தை சொன்னால் இதை நான் செய்தேன் என்றால் அது உலகோர் குற்றத்தை தன்மேல் ஏற்றி சொல்லுகின்றார் என்றுதான் நாம் பொருள் கொள்ளுதல் வேண்டும். அடுத்து அழகாக 23வது திருப்பாடல் நம்முடைய அருமையான ஒரு செய்தி. பழியுடை யாக்கைதன்னில் பாழுக்கே நீர் இறைத்து வழியிடை வாழமாட்டேன் மாயமும் தெளியவில்லை. அதாவது இந்த பெருதற்கு அறிய இந்த யாக்கையை பெற்றும் கூட அங்கே பால் நிலத்திலே நான் நீர் பாய்ச்சி அது விரயமானதை போல என்னுடைய உடம்பை பிறப்பை கெடுத்து விட்டேன். அழிவுடைத்தாய வாழ்க்கை ஐவரால் அழைக்கப்பட்டு கழியிடை தோணி போன்றேன் கடவுள் வீரட்ட நீரே. கடலிலே கட்டப்படாத ஒரு மரக்கலமானது காற்றினாலும் அலையினாலும் அலைக்கொண்டு இருப்பதை போல நான் இந்த பிறப்பிலே அலைக்கொண்டிருக்கிறேன், பிறப்பு இறப்பு என்று. காரணம், இந்த பெருவிற்கரிய பிறப்பினை பெற்றும் கூட நான் என்ன செய்யவில்லை, நான் அந்த அசைவற்றி இருக்கக்கூடிய நிலைவினை பெறவில்லை என சொல்லி காட்டுவார். இதைத்தான் சித்திர வாக்கனை சொல்லி காட்டுவார். அதாவது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி உயிர் நாலாறு மாதமா குயவனை வேண்டி பத்து மாசமா வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி உடம்பு, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான். அது சித்திர வாக்கிலே இந்த உடம்பை பெற்று பயனற்று இருக்கின்றோம் என்பதை அழகாக அங்கே சொல்லி காட்டுகின்றார். எனவே நம்முடைய உடம்பை எல்லாம் நாம் பெற்றிருப்பது அவனுக்கு ஆட்படுத்துவது என்பதற்காக தான் திருவங்க மாலை என்றே வருகிறது. அதற்கடுத்தால் ஒன்று, நாம் எப்படி இந்த கருவி கரணங்களை சிவன்பால் பதிய வைக்க வேண்டும் என்பதற்கு அழகாக ஞான நூல்களிலே ஒன்றாக இருக்கின்ற பதினொன்னாம் திருமறையிலே சேரமான் பெருமான் அருள் செய்த பொன்வண்ணன் தந்தாரி இருக்கிறார். இந்த கருவி கரணங்களை எல்லாம் மடைமாற்று செய்து சிவத்திடம் பதிய வை, எப்படி பதிய வைக்க வேண்டும் அழகாக சொல்லி காட்டுகிறார் சேரமான் பெருமான். சிந்தனை செய்ய மனம் வைத்தேன், யாரு சிவத்தை பற்றி சிந்தனை செய்ய மனம் வைத்தேன், செப்பனாமைத்தேன், வந்தனை செய்ய தலையமைத்தேன், கை தொழ அமைத்தேன், வந்தனை செய்வதற்கு அன்பு அமைத்தேன், மெய் அரும்ப அமைத்தேன், வெந்த வெந்நீர் அணி ஈஷர்க்கு இவை யான் விதித்தனவே. வந்தனை செய்ய மனம் அமைத்தேன், இறைவனை என் நம்மையும் உறவாக்க கட்டுவதற்கு அந்த அன்பெனும் கயிறு தான். ஆனால் இந்த அன்பெனும் கயிறுவை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், செல்வத்திலும் மாதர்கள் மேலும் வைத்து நாம் விரைவு செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டார். அடுத்து இந்த பிறவியை பெற்று இந்த உலகின் கண்ணே இப்படித்தான் ஆள வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானாசிரியர்மார்கள் திருமுறையிலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள், சித்தாந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விதிபடி நான் இன்னும் நடக்காமல் வீணடித்துக் கொண்டிருக்கின்றேனே. எனவே விதிவழி இன்னும் நடக்காமல் நான் விலங்குக்கு சமமாக அமை இருக்கின்றேன் என்று அடுத்த திருப்பாடலிலே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அதாவது குலம் கொள்ளேன் குணம் கொள்ளேன், குலம் கொள்ளேன்னு அழகாக அங்கே சொல்லி காட்டுகிற நற்குலத்தில் பரவா தன்மை, அதாவது குலத்திற்கு உரிய ஆச்சாரத்தை பேணாமை. ஒருவன் எக்குலத்திலே இருக்கின்றானோ அந்த குல ஆச்சாரத்தை பேணுதல் வேண்டும். சாதி குலம் பிறப்பு என்பது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது. சாதி குலம் பிறப்பு போகம் எதை எதை அனுபவிக்க வேண்டும், ஆயுள் இத்தனையும் சுவாமி நிர்ணயிச்சு தான் அனுப்புறார். அது குல ஆச்சாரம் என்று இருக்கிறது. உதாரணமாக விசார சர்ம சண்டேஸ்வரர் விசார சர்மன் திருவடியை போகின்ற பொழுது ஆயம் பசுவினை அடித்து விட்டார். உடனே அந்த விசார சர்மன் பசுவினை அடித்து விட்டாயே, இனி இந்த பசுக்களை நானே மேய்ப்பேன். அந்தனகுலத்தை சார்ந்த சிறுவன் பசு நான் மேய்ப்பேன். பசுவினை மேய்க்கின்ற அதிகாரம் உரிமை தகுதி இறைவனால் கொடுக்கப்பட்டது ஆயிரம் குலத்துக்கு தான். ஆனால் இந்த குழந்தை என்ன சொல்றது, இனிமே நானே நிறைக்கு மேய்ப்பேன், நானே மேய்ப்பேன் என்று விசார சர்மன் தான் முதல்ல சொன்னார். ஏன் எப்படி சொன்னார், அந்த பசுக்களை பேணுவதற்காக. உடனே பசுக்களை அவர் ஓட்டி செல்லவில்லை, அந்த நகர் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அவர்களிடம் கேட்டு கோலாச்சாரத்திற்கு இது ஒவ்வாது ஆகையினாலே சிறப்பாக எனக்கு அனுமதி வேண்டும் என்று அனுமதி கேட்டுதான் பசுக்களை மேய்த்தார். இது பெரிய புராணத்தில் சேர்க்கிறார். இதை விளக்கமும் சொல்லி காட்டுறார், துறக்கமாக குறிப்பாக சொல்லி காட்டுறார். குலம் கொள்ளேன் குணம் கொண்டேன், இருக்க வேண்டிய நற்குணங்கள் இல்லை, குறியும் கொள்ளேன், நல்ல குறிக்கோள் என்னிடம் இல்லை, குற்றமே பெரிதுடையேன், குற்றங்களை தான் பெருக்கிக் கொண்டு செல்கிறேன், கோலமாய நலம் கொள்ளேன் நான் கொள்ளேன், ஞானியல்லேன் நல்லாரோடும் இசைந்தில்லேன். ரொம்ப இது ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவார் நாரனே, ஞானத்தால் தொழுவார் தொடக்கண்டு ஞானத்தால் நானும் தொழுவேனே, எனக்கு ஞானம் இல்லாவிட்டாலும் ஞானமுடையவர்கள் பக்கம் சென்றால் எனக்கும் சித்தித்திருக்கும். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், நல்லவரோடு இசைந்தேன், நடுவேன் என்ற விலங்கனேன், விலங்கலாவது ஒளிந்தனேன், அந்த விலங்காவது சில முறைமைகளை மரபுகளை பின்பற்றும் நான் மாறி இருக்கின்றேன், வெறுப்பனவும் மிக பெரிதும் பேச வல்லேன், எது எது ஆகாதோ அதை விரும்பி செய்கின்றேன், இளம் வல்லேன் இறப்பதே ஈயமாட்டேன், என் செய்வேன் தோன்றினேன் ஏழை ஏனே. எனவே இப்படி இருக்கின்ற நான் இந்த நிலையிலே இருக்கின்றேன் என்று அழகாக இங்கு சொல்லி காட்டுகிறார். அடுத்து ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்ட பாடல் அப்பசாமிகள் செய்கிறார். கல்முற்ற நார் முதலாகவும் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும், நானும் கிடந்து அளந்து ஏய்த்து ஒளிந்தேன். திருவற்றூரா திரு ஆரவாயா திருவாரூரா, ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகம்பனே. இந்த இடத்திலே உயிரினுடைய நிலைமை, பற்ற வேண்டி சிவத்தை பற்றாது, எதையோ பற்றி வீணடித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப பற்ற வேண்டி சிவத்தை பற்ற வேண்டும். ஆக இந்த அகப்பற்று புறப்பற்று என்பதை எந்த ஆன்மா விழுகிறதோ அந்த ஆன்மா தான் சிவத்தை பற்றும். ஆகையினால ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய். ஆகையினாலே அகப்பற்று புறப்பட்டு அறுத்து பற்றற்ற நிலையில் தான் உயிர் சிவத்தை அடையும் என்று சொல்லி இந்த உயிரானது பற்றிலேயே அகப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொல்லி காட்டுகின்றார். அடுத்து அழகாக 26வது திருப்பாடல் சுந்தரருடைய தேவாரம். பந்தித்த வல்வினை பற்ற பிறவிப்படும் கடற்பரப்பு தவிர்ப்பானை. இந்த உயிரானது அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றது என சொன்னார், வினைகளை ஈட்டுகிறது என சொன்னார். அதிலிருந்து மீள்வதற்கு இந்த ஆன்மாவுக்கு இயலாது, முடியாது. அப்ப அதை செய்யக்கூடிய மீட்கக்கூடிய மீட்பர் யார்? நம்முடைய பெருமான் ஒருவனே. அதைத்தான் பந்தித்த வன்வினை பற்றற பிறவிப்படும் கடல் பரப்பு தவிர்ப்பானே. எத்தனை சுந்தரமூர்த்தி நாயனன் ஒரு பாட்டு அழகாக சொல்கிறார், நமக்கு முக்தி பேரு, நிலை பேரு, வீடு பேரு தரக்கூடிய தன்மை சிவபெருமான் ஒருவருக்கே வேண்டும். முத்தா முத்தி தரவல்ல முகின்மென் முறையால் உமை வந்தான். எனவே அவன் ஒருவன் தான் உயிராக உனக்கு முக்தி தருவான். பண்டித்த வல்வினை பற்றற பிறவிபடும் கடற்பரப்பு தவிர்ப்பானை. சந்தித்த திரளால் பணிபூட்டி தவத்தை ஈட்டு தம் அடியவர்க்கு சிந்தித்ததற்கு எளிதாய் திருப்பாரும் சிவலோகம் திறந்தேற்ற வல்லானை. தன்னை சிந்திப்பவர்களுக்கு அவன் எளிமையாக இருக்கின்றான். ஆன்மாவை இதை உணர்ந்து கொள். வந்திப்பாத மனத்தில் உள்ளானே. ஆன்மாவே, நீ சிவத்தை நினைத்தால் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொள்ளுவான். அதனால்தான் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொள்ளுவான் என்பதற்காகத்தான் முருகனுக்கு புகன், மனமாக கோயிலே இருப்பவன். சிவபெருமானுக்கு இன்னொரு பெயர் இல்லங்குடியான். இந்த குடி பழங்குடிந்தோறும் என்று சொல்கிறார். இந்த இல்லத்திலே வந்து குடிகொண்டிருக்கிறான். அதனால்தான் சிவபெருமானுக்கு இல்லங்குடியான் பேர். எனவே வந்திப்பார் மனத்தின் உள்ளானே. வலி வலன் தன்னே கண்டு உண்டேனே கண்டேனே என்று சொல்லி காட்டுறார். அடுத்து அழகாக சொல்லி காட்டுகிறார் அருமையான ஒரு பாட்டு 27வது அந்த திருப்பாடல். கூச நீக்கி குற்றம் நீக்கி சற்றமன நீக்கி ஆன்மா கடைதேறுதல் வேண்டும் என சொன்னால், கூச நீக்கி கூச்சம் நீக்கணும். எதுக்கு கூச்ச போடுகிறான்? அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஒருவன் சைவன் என்று சொல்லக்கூடியவன் யார் என்று நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சைவன் என்று சொல்லக்கூடியவன் யார் என்பது சூத சங்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருநீர் அணியணும், ருத்ராட்சம் தாங்கணும். எத்தனை பேர்கள் திருநீர் அணிவதற்கு கூச்சப்பட்டு ஒரு விரலை எடுத்து துடைக்கிறான். அதுலேயும் ஒருத்தர் பேஸ் போடுற எடுத்து அதை போடுறார். ஏதோ வெள்ளதையா தெரியணுமா? ருத்ராட்சம் அணிவதற்கு கூச்சப்படுகிறான். இந்த இரண்டும் இல்லைன்னா அவன் சைவனாக முடியுமா? சூதகங்கையில சொல்லி காட்டுகிறார். நீரு கண்டிகை கொள்ளும் நியதியர் ஏறும் ஐந்தெழுத்து எண்ணும் உழத்தினர் மாறில் பத்தியில் பூசை வயக்கினர் ஆறு சூடிய அடியவராவரால். அடியவன் என்று சொன்னால் திருநீரு ருத்ராட்சம் இருக்கணும். ஐந்தெழுத்து ஓத வேண்டும், பூசையிலே கலந்து கொள்ளுதல் வேண்டும், பூசை ஏற்றுதல் வேண்டும். இப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கின்றாய். அதான் கூச்சம் நீக்கி குற்றம் நீக்கி என்று அழகாக சொல்லிக்காடார். கூச்சம் நீக்கி குற்றம் நீக்கி நம்மிடம் இருக்கின்ற ஆன்ம குற்றங்கள் நீக்கி, செற்ற மனம் நீக்கி, ஒவ்வொரு பொருள் மீது செல்லுகின்ற அவாவினால் வருகின்ற அந்த கோபம் செற்றத்தை நீக்கி, வாசமல்கு குளனார்கள் வஞ்சமனை வாழ்க்கை ஆசை நீக்கி, அன்பு சேர்த்தி இவைகளெல்லாம் மழை மாற்று செய்து சிவத்திடம் அன்பு சேர்த்து என்பு அணிந்து ஏறு ஏறும் ஈஷர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. எனவே நாம் இவைகளை எல்லாம் சிவத்தின் மால் அந்த அன்பினை நாம் பதிய வைத்தல் வேண்டும் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆன்மாவானது, ஞாபகப்படுத்துகிறேன், அந்த 9வது மாதத்திலே கருவிலே அதற்கு உண்மை தெரிந்தது, வைராக்கியம் இருந்தது. ஆனால் இந்த மாயைக்குள் வந்தவுடனேயே அது தன்னுடைய நிலை அப்படியே முற்றிலும் மாறுபட்டு விட்டது. அது எப்படியெல்லாம் மாறுபட்டு இருக்கிறது, எப்படி கடைதேற்றுதல் வேண்டும், எப்படி மனை மாற்று செய்தல் வேண்டும் என்பதைத்தான் இங்கே நமக்கு உணர்த்தி காட்டப்பட்டுகிறது. அடுத்து மூன்றாவது அதிகாரமாகிய இருள் மல நிலை. இந்த இருள் மல நிலை என்பது சைவர்கள் கண்டிப்பாக நாம் இதை ஊன்றி படிக்க வேண்டிய ஒரு அதிகார செய்தி. அதை அடுத்த நாளிலே திருவருள் கூட்டி வைக்க நான் சிந்திப்போம் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.